நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். ஈரானில் பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை எதிர்த்து நடந்து வரும் மக்கள் போராட்டங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் அவ்வாறான போராட்டங்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆதரவளிப்பதுடன் ஈரான் மீது இராணுவ ரீதியிலான தாக்குதலை நடத்த தயாராகி வருவதாகவும் கூறி வருகிறார். அத்துடன் வளைகுடா பகுதியில் அமெரிக்க இராணுவம் தொடர்ந்து தங்கள் படையினரை குவித்து வருகிறது. சமீபத்தில் ஈரான் குறித்து பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காலம் கடந்து கொண்டிருப்பதாகவும் தனது அணுசக்தி திட்டம் குறித்து ஒரு ஒப்பந்தத்தை ஈரான் இறுதி செய்ய வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பேசிய ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராகச்சி, ஈரானின் இராணுவம் கைகளில் துப்பாக்கிகளுடன் காத்திருப்பதாகவும் நில வழியாகவோ கடல் வழியாகவோ நிகழும் எந்த ஒரு அத்துமீறலுக்கும் ஈரான் உடனடியாக வலுவான பதிலடியை கொடுக்கும் என கூறியிருக்கிறார். ஈரானின் அணுசக்தி திட்டம் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கானது எனும் அமெரிக்காவின் குற்றச்சாட்டை ஈரான் தொடர்ந்து நிராகரித்து வருகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான இராணுவ பதற்றத்திற்கு இடையில் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு இராணுவ நடவடிக்கைக்காகவும் சவுதி அரேபியா தனது வான்வெளியையோ நிலப்பரப்பையோ பயன்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காது. எந்த ஒரு நாடாக இருந்தாலும் இவ்விஷயத்தில் சவுதி அரேபியா உறுதியுடன் இருக்கும் என சவுதி தரப்பு குறிப்பிட்டுள்ளது. சவுதி பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானும் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானும் தொலைபேசியில் உரையாடியதாக அறிக்கை வெளியிட்டிருக்கும் சவுதி பத்திரிகை நிறுவனம் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் வகையில் பேச்சுவார்த்தை மூலம் சர்ச்சைகளை தீர்க்கும் முயற்சிகளுக்கு சவுதி அரேபியா ஆதரவு அளிக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானின் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காப்ஸை பயங்கரவாத அமைப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் அடையாளப்படுத்தியிருக்கிறது. கடந்த டிசம்பர் மாத இறுதியில் தொடங்கிய ஈரான் போராட்டங்களில் இதுவரை 6,300 அதிகமானோர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதில் 5,925 பேர் போராட்டக்காரர்கள் என கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி 17,000 பேரின் இறப்புகள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக அமெரிக்காவிலிருந்து இயங்கும் மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் செய்தி முகமை குறிப்பிட்டுள்ளது. இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இந்தியாவுக்கு வரும் பல்வேறு பொருட்கள் மீதான வரி இந்தியாவில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் அன்டோனியோ கோஸ்டோ ஆகியோரால் இந்த ஒப்பந்தம் கூட்டாக அறிவிக்கப்பட்டது. இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தக உறவில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா உடனான ஐரோப்பிய யூனியனின் ஒப்பந்தம் ஏமாற்றம் அளிப்பதாக கூறியிருக்கும் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட், இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறது, அதனை சுத்திகரித்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு விற்கிறது, ரஷ்யாவின் எண்ணெயை வாங்குவதற்காக தான் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக 25% இறக்குமதி வரியை விதித்தது, ஆனால் உக்ரைனுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறும் ஐரோப்பிய ஒன்றியம் இவ்விஷயத்தில் அமெரிக்காவுடன் இணையவில்லை. அதற்கு காரணம் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ள விரும்பியதுதான் என்பது இப்போது தெரிகிறது. ஒரு ஐரோப்பியர் உக்ரைன் மக்கள் குறித்து பேசும்போதெல்லாம் அவர்கள் உக்ரைன் மக்களை விட வர்த்தகத்துக்கே முன்னுரிமை அளிக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என அமெரிக்க நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். எத்தியோப்பியாவில் அரசு படைகளுக்கும் டிகரைன் போர்சஸ் எனப்படும் ஆயுத குழுவுக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளதால் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. டிகரே பகுதியில் நடந்து வரும் உள்நாட்டு யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக 2022 அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்ட நிலையில் சர்ச்சைக்குரிய ஒரு பகுதி தொடர்பாக முரண்பாடு நீடித்து வருவதாக சொல்லப்படுகிறது. மேற்கு டிகிரேலில் உள்ள வளமிக்க பகுதியை அருகாமையில் உள்ள அம்ஹாரா பகுதியில் இருக்கும் ஆயுத குழுக்களைச் சேர்ந்த படையினர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. வரும் ஜூன் மாதம் இங்கு தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அப்பகுதியிலிருந்து வெளியேறிய மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படுமா என்ற சர்ச்சையும் எழுந்துள்ளது. இப்பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் ஏற்கனவே டிகிரே எங்கும் தற்காலிக முகாம்களில் வசித்து வரும் சூழலில் தற்போதைய மோதல் போக்கு மேலும் வாழ் நிலைமையை மோசமாக்கும் என கருதப்படுகிறது. ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து ருவாண்டாவுக்கு புகலிட கோரிக்கையாளர்களை நாடுகடத்தும் சர்ச்சைக்குரிய ஒப்பந்தத்தை ஐக்கிய ராஜ்யம் கைவிட்ட நிலையில் அதற்குரிய தொகையினை செலுத்தவில்லை என ஐக்கிய ராஜ்யம் மீது ருவாண்டா சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. நெதர்லாந்தை மையமாக கொண்டு இயங்கும் பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனில் இந்த சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டுள்ள ருவாண்டா இந்த சர்ச்சைக்குரிய ஒப்பந்தத்தை ஐக்கிய ராஜ்யம் முறையாக ரத்து செய்யவில்லை என கூறி 68 மில்லியன் டாலர்கள் இழப்பீடு கோரியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. சிறிய படகுகள் வழியாக ஐக்கிய ராஜ்யத்துக்கு வரும் புகலிட கோரிக்கையாளர்களை நாடு கடத்துவதற்காக முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தத்தினை தற்போதைய ஐக்கிய ராஜ்ய பிரதமர் கேர் ஸ்டார்மர் கடந்த 2024 ரத்து செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கோ ஜனநாயக குடியரசில் செயல்படும் M23 ஆயுதக்குழுவுக்கு ருவாண்டா உதவுவதாக கூறி ருவாண்டாவுக்கான நிதி உதவியை கடந்த ஆண்டு ஐக்கிய ராஜ்யம் ரத்து செய்த சூழலில் ருவாண்டாவின் இந்நடவடிக்கை முக்கியத்துவம் மிக்கதாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானின் தாலிபான் என அழைக்கப்படும் தெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் அமைப்புக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்ற அச்சம் காரணமாக பாகிஸ்தானின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் கைபர் பக்தன்குவா மாகாணத்தின் ஆப்கானிய எல்லையோர பகுதியிலிருந்து பெண்கள் குழந்தைகள் உட்பட 70,000 மக்கள் வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை மறுத்திருக்கும் பாகிஸ்தானிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் உள்ள டிரா நகரில் எந்த இராணுவ நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை அல்லது திட்டமிடப்படவில்லை என்றும் மோசமான வானிலை காரணமாக மக்கள் இடம்பெறுவதாகவும் கூறியிருக்கிறார். பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்துவதாக கூறி கடந்த ஆகஸ்ட் மாதம் பாகிஸ்தானிய தாலிபான் அமைப்பை குறிவைத்து பாகிஸ்தான் இராணுவ நடவடிக்கை மேற்கொண்ட போது 1,000,000 மக்கள் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் இடம்பெறும் நிலைக்கு ஆளாகியிருந்தனர். சிரியாவின் வடக்கு பகுதியில் குர்து தலைமையிலான சிரிய ஜனநாயக படைகளுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையை சிரிய அரசு படைகள் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் குர்து சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்குவதற்கான உடனடி உத்தரவை சிரிய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ளது. நாடற்றவர்கள் உட்பட சிரியாவில் வசிக்கக்கூடிய குர்துகளுக்கு குடியுரிமை என்ற முடிவை சிரிய அரசு அறிவித்துள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் சிரியாவின் தேசிய மொழிகளில் ஒன்றாக குர்து மொழியை அங்கீகரித்து சிரிய அதிபர் அகமது அல்ஷரா உத்தரவிட்டிருந்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் அரச படைகளுக்கும் குர்து படைகளுக்கும் இடையிலான மோதல் போக்கு காரணமாக சிரியாவின் வடக்கு பகுதியில் உணவு பற்றாக்குறை மற்றும் மக்கள் இடம்பெறும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.